الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله وسلم على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين، أما بعد، فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. صدق الله العظيم. عن أنس رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن الصدقة لتطفئ غضب الرب وتدفع ميتة السوء. رواه الترمذي، أو كما قال عليه الصلاة والسلام. அகிலம் அறிவை இழந்து மக்கள் மாக்களை போல் வாழ்ந்த காலத்திலே, மண்ணிலே உயர்ந்த மாபதியா மக்கம நகரிலே, மனிதர்களை புனிதர்களாக மாற்ற மாணவியை தோற்றுவித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்திற்கு ஒரு அருப்படையாய் அவனிலே அவதரித்த அருமை தூர அஹமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தினர்களில் அந்த நபியுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், சாபிஊன்கள், தபாஸ்தாபிஈன்கள், தயாமனால் வரும் வரையில் அந்த நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி ஒழுகக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்து அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவன் இல்லத்திலே வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த விஷயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ்வும் அவருடைய தூதர் நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ, எவைகளை எடுத்து நடப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதருடைய திருப்பொருத்தமும் இவ்வுலகிலேயும் மறு உலகிலேயும் நிம்மதியான சந்தோஷமான கண்ணியமான கௌரவமான வாழ்க்கை கிடைக்கும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் எமக்கு நன்மாராயம் கூறியிருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட எல்லா அம்சங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை விதித்திருக்கின்றார்களோ தடுத்திருக்கின்றார்களோ, எவைகளை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அதிருப்தியும் கோபமும் உண்டாகும் என்றும், ஈருலக வாழ்க்கையிலேயும் நஷ்டமான துன்பமான வாழ்க்கை கிடைக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட எல்லா அம்சங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒப்பியத்தை செய்து கொள்கின்றேன், நசீகத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வை யாரெல்லாம் ரப்பாக ஏற்றிருக்கின்றார்களோ, அவருடைய இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய கண்ணியம் கௌரவம் சந்தோஷம் அத்துணையையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையுடன் எந்த மக்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்றார்களோ அவர்களுடைய மறுமையுடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் தஆலா நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையாக ஆக்கி வைக்கின்றான். அந்த அடிப்படையிலே பார்க்கும் போது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் எம்முடைய சமகாலத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னார். எந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பாகவும் அவருடைய தூதராக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருக்கின்றார்களோ, இப்படிப்பட்ட மக்களுடைய நிலைமையை இன்று நாம் பார்க்கும் போது உலகத்திலேயே மிகப்பெரிய கேவலத்திற்கு உட்படுத்தப்படக்கூடியவர்களாக இந்த முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள்.
உலகத்திலே மிகப்பெரிய அநியாயம் இழைக்கப்படுவதாக இருந்தால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இந்த முஸ்லிம்களுக்காகத்தான் இருக்கிறது. எந்த பெண்கள் எல்லாம் உலகத்திலே இன்று சீரழிக்கப்படுகின்றார்களோ அவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்களிலே அதிகமானவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். எந்த திருபிள்ளைகள் எல்லாம் எந்த காரணமும் இல்லாமல் கொலை செய்யப்படுகின்றார்களோ அந்த பிள்ளைகளை எடுத்தால் அவர்களும் கூட அல்லாஹ்வை ஏற்ற முஸ்லிம்களுடைய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். எவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படுகின்றதோ அவர்களுடைய அந்த சொத்துக்களுடைய உரிமையாளிகளை பார்க்கும் போது அவர்களும் கூட இந்த உலகத்திலே முஸ்லிம்களாகத்தான் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரப்பாவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி உலகத்திலே இத்தனை அநியாயம் இன்று மக்கள் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்நியர்களுக்கு முன்னாலே தலை குனியக்கூடிய ஒரு கூட்டமாக இன்று இந்த இஸ்லாமியர்கள் வாழ்கின்றார்கள். அந்நியர்களிடத்திலே நீதம் கேட்டு போக வேண்டிய கேவலமான நிலைமைக்கு இன்று இந்த முஸ்லிம்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் இன்று கண்கூடாக பார்க்கின்றோம். ஆனாலும் கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம்கள் என்றால் யார், அவர்களுடைய வாழ்க்கை என்ன, உலகத்திலே அவர்கள் எவ்வாறு வாழக்கூடியவர்கள் என்பதை நாம் இஸ்லாமிய வரலாற்றை நாம் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் உலகத்திலே கண்ணியம் என்பது என்பது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு தான் இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றை நாம் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் உலகத்திலே எந்த ஒரு இஸ்லாமியனும் அந்நியனுக்கு முன்னால் நீதம் கேட்டு மண்டியிட்டது கிடையாது, அந்நியனிடத்திலே உதவி கோரி தலை குனிந்தது கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டவர்கள் உலகத்திலே அடிமைகளாக வாழக்கூடியவர்கள் அல்ல, அடிமைகள் அல்ல. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நான் அடிமை, மற்ற அத்துணை பேர்களுக்கும் நான் எஜமானனை போன்றுதான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமாகிய அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் இஸ்லாமிய வல்லரசு, இஸ்லாமிய அரசியல்வாதிகள், இஸ்லாமிய மிகப்பெரிய தலைகள் எல்லாம் இன்று இஸ்லாத்தை அழிப்பதற்கு என்று எந்த வல்லரசுகள் எல்லாம் எந்த நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி முடிவு செய்கின்றதோ அவர்களுக்கு முன்னால் நீதம் கேட்டு உதவி கேட்டு மண்டியிடுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு முன்னால் தலை குனிந்து நிற்பதை நாம் இன்று பார்த்துக் கொண்டேதான் இருக்கின்றோம். ஒரு முஸ்லிம் உலகத்தினுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் 1000 வருடங்கள் அடிமையாக உலகத்திலே வாழ்வதை விட சிங்கத்தை போன்று கேட்டு ஒரு நாளிலே நான் இறப்பதுதான் மேல் என்பதுதான் ஒரு இஸ்லாமியருடைய கொள்கையாக அன்று இருந்து வந்தது. ஆனால் இன்றோ 1000 என்ன, 10000 வருடங்கள் நான் அடிமையாக வாழுகின்றேன், நான் சிங்கத்தை போன்று கருதிட்டு என்னால் உலகத்திலே வாழ முடியாது என்ற ஒரு கோழை கடத்திற்கு இன்று முஸ்லிம்கள் தள்ளப்பட்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பயத்தை எடுத்து பாருங்கள், என்னுடைய உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பயத்தை பாருங்கள். எந்த அளவு தீவியுடன் எந்த அளவு அச்சத்துடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எம்முடைய பெண்களுடைய உள்ளத்தை எடுத்து பாருங்கள், தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டு நான் ஒரு இஸ்லாமிய பெண் என்று தைரியமாக பாறையிலே செல்லக்கூடிய காலம் என்று மாறிவிட்டது. எம்முடைய நாட்டை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் இது ஒரு அந்நிய நாடாக இருந்தாலும் கூட இஸ்லாமியர்கள் ஒரு முதலாளியாகத்தான் வாழ்ந்தார்கள். ஒரு அந்நியன் ஒரு இஸ்லாமியனை பார்த்தால் அவன் பொருளாதாரத்திலே மிகவும் கீழ்த்தரமானவனாக இருக்கலாம், ஆனால் அந்த அந்நியன் இந்த பொருளாதாரத்திலே குன்றிய ஒரு முஸ்லிமை பார்த்தாலும் கூட முதலாளி என்ற வார்த்தையை பாதிப்பவர்கள் இன்று இந்த வார்த்தையை பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பகிரங்கமான முறையிலே முஸ்லிம்களுடைய கதைகள் சூறையாடப்படுகின்றன, பொருளாதாரங்கள் தடை செய்யப்படுகின்றன, பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள். பகிரங்கமாக மீடியா துறைகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அந்நியர்களுடைய குழுக்கள் கணவனை முன்னால் வைத்துக் கொண்டு ஒரு மனைவியை கற்பழிக்கக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு தந்தையையும் தாயையும் முன்னால் வைத்துக் கொண்டு ஒரு மகளை கற்பழிக்கக்கூடிய நிலைமை, தாய்க்கு முன்னால் தந்தைக்கு முன்னால் பாடகர்களை எல்லாம் கொலை செய்து தூக்கிலிட்டு நெருக்கிலிடக்கூடிய ஒரு காட்சிகளை இன்று நாம் நம்முடைய கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அம்மாவின் நல்லடியார்களே, எம்முடைய நாட்டை விட பிற நாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள், எந்த அளவு முஸ்லிம்கள் கேவலப்படுத்தப்படுகின்றார்கள். கண்ணியத்தோடு கௌரவத்தோடு வாழ்ந்தவர்கள், தீயத்தோடு வாழ்ந்தவர்கள், நாம் விளையும் போதே வீரத்தின் விளைநிலம் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீர கதைகளை கேட்டு விளைந்தவர்கள் இன்று கோழைகளாக பொத்தாக மடிந்து பெண்களை போன்று அடிமைகளாக வீடுகளுக்குள்ளே ஒடுக்கப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இன்று இருந்து வருகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீதம் கேட்டு எந்த நீதிமன்றத்திற்கு நாம் செல்லுகின்றோமோ அந்த நீதிமன்றத்திலே நீதம் அல்ல அநீதம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எந்த ஒரு முஸ்லிமுக்கும் எங்குமே நீதி கிடையாத ஒரு நிர்பந்தமான நிலைமை என்று உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீதத்திற்கென்றே உருவாக்கப்பட்ட அந்த நீதிமன்றங்களிலே பகிரங்கமாக முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுவதை நாம் பார்க்கவில்லையா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்தோடு வாழ வேண்டியவர்கள் சஹாபாக்களை எடுத்துக் கொள்ளுங்கள், தாபிஓன்கள் தமிழ் தாபிஓன்கள் ஏன் எம்முடைய மூதாதையர்களை எடுத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு கண்ணியமாக இருந்தார்கள். ஒரு வார்த்தை முஸ்லிம்களுக்கு சாதகமாக பேச ஆரம்பிப்பார்கள் என்றால் அது பார்லிமெண்டிலே ஒரு சட்டமாக உருவாக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு சாதகமாக வரக்கூடியதாக இருந்தது. நீதிமன்றத்துக்குள்ளே தொப்பி போடலாம் என்ற அந்த சட்டம் யாரின் மூலமாக அமல்படுத்தப்பட்டது? சட்டம் ஒரு முஸ்லிமுடைய வார்த்தையின் மூலமாக அமலாக்கப்பட்டது. நிக்காஹுடைய சட்டம், சலாஹுடைய சட்டம் என்று நாம் எடுத்து பார்க்கும் போது கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய வார்த்தைக்கு எம்முடைய நாட்டிலே மிகப்பெரிய கண்ணியம் இருந்தது. ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம் இஸ்லாமியர்களுடைய நிலைமை என்ன. இவர்களுக்கு என்று பார்லிமெண்டிலே முடிவு செய்யப்பட்ட அத்துணை சலுகைகளும் முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என்று பகிரங்கமாக விவாதிக்கப்படுகின்றது. அம்மாவின் நல்லடியார்களே, இத்துணை அளவுக்கு நாம் கேவலத்துக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம், இத்துணை கோழைகளாக நாம் மாறிவிட்டோம் என்றால் அதற்கு காரணம் என்ன? நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே, ஏன் எங்களுக்கு இவ்வளவு பெரிய சூழ்நிலை? நாங்கள் ஏன் இவ்வளவு தேவலப்பட வேண்டும்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்குரிய ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒரு காரணத்தை நாம் எடுத்தால் எம்மை படைத்த ரப்பு அல்லாஹ் அவருடைய கோபத்தை நாம் சம்பாதித்து விட்டோம், அவருடைய சாபத்துக்கு உள்ளாகிவிட்டோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய ரப்புடைய திருப்பொருத்தத்தை விட நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எனக்கு முன்னாக ஆகிவிட்டது. எனக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் என்னுடைய குடும்பம், என்னுடைய கடை, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய நண்பர்கள் தானே தவிர அல்லாஹோ அவருடைய கட்டளையோ அல்ல என்பதுதான் இன்று முஸ்லிம்களுடைய செயல் ரீதியான முடிவாக அமைந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்தினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய எத்துணை அம்சங்கள் என்று முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது என்று வாலிபர்களுடைய இன்னும் வயோதிபர்களுடைய ஒரு கூட்டத்தை எடுத்து பாருங்கள். அங்காலே அங்கே விபச்சாரத்திலே மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டத்தை பாருங்கள், பகிரங்கமான முறையிலே போரில சேர்க்கையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் பல காரணங்களை சொல்லி பட்டியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் எப்படி என்னுடைய கடையை விட்டுவிட்டு நான் பள்ளிக்கு சென்றால் என்னுடைய கடையை பார்க்கக்கூடியவன் நீயா என்று திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கூட்டமும் இன்று உருவாகிக் கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்கே நமக்கு கிடைக்கப் போகின்றது? அல்லாஹ்வுடைய ரிலாயங்களுக்கு எங்கே கிடைக்கப் போகின்றது? நாங்கள் உலகத்திலே மிகப்பெரிய அதிக விகிதாசாரம் உள்ளவர்களாக மிக பெரும் பொருளாதாரம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அவனுடைய உதவியும் எனக்கு இல்லை என்று சொன்னால் உலகத்திலே நாம் அடிமைகள் என்ன? அடிமைகளின் அடிமைகளாகத்தான் நாம் வாழ வேண்டும். நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எம்மை படைத்த ரப்புக்குத்தான். அந்த ரிலாவுக்காக வேண்டி எந்த அளவு நாம் தியாகங்களை மேற்கொள்வோமோ, எந்த அளவு அவருடைய கட்டளைகளை நாம் எம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்போமோ அந்த அளவுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். தவிர அதற்கு மாற்றமான வழிகளிலே செல்வதன் மூலமாக ரப்புடைய உதவி எமக்கு கிடைக்காது, ரப்புடைய பொருத்தம் எமக்கு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய ரிலா என்பது கண்ணியத்துக்குரியவர்களே கடையிலே வாங்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல, மற்றவர்களிடத்திலே சொல்லி எடுக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. ஒரு சேகரத்திலே போய் எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் துவாசையுங்கள் என்று சொல்லி எடுக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல அல்லாஹ்வுடைய ரிலா என்பது. இந்த அல்லாஹ்வுடைய ரிலாவை எடுத்த அந்த சஹாபாக்கள் உலகத்திலே நிம்மதியாக வாழ்ந்தார்கள், முழு உலகையுமே ஆட்சி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். எதற்காக இந்த ரிவாவை எடுத்துக்கொண்டார்கள்? இந்த ரிவாவை அவர்கள் எந்த முறையில் எடுத்துக் கொண்டார்கள்? தன்னுடைய உயிரை பணையம் வைத்துத்தான் எடுத்துக் கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்களுடைய வார்த்தைகளை பாருங்கள். குடும்பம் எனக்கு தேவையில்லை, பொருள் எனக்கு தேவையில்லை, என்னுடைய பிள்ளை எனக்கு தேவையில்லை, அடிமை எனக்கு தேவையில்லை, அப்பா எனக்கு தேவை, அவருடைய பொருத்தம் எனக்கு தேவை. இதற்காக அத்துணை பேர்களையுமே விட்டு பிரிவதற்கு தயார். சஹாபாக்கள் யுத்தகரத்திலே இருக்கின்றார்கள். அங்கே முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்படுகின்றது. இங்கே பல நாட்களாக யுத்தம் செய்துவிட்டு தலைப்பிலே அமர்ந்திருந்த சஹாபி அவர்கள் தன்னுடைய நப்பை பார்த்து கேட்கின்றார்கள். தன்னுடைய நப்பை பார்த்து கேட்கின்றார்கள், ஏ நப்பே, உனக்கு உன்னுடைய மனைவியின் மீது ஆசை இருக்கிறதா? இதோ அந்த மனைவியை நான் தலாக் சொல்லி விடுகிறேன். உன்னுடைய அடிமையின் மீது உனக்கு ஆசை இருக்கிறதா? அந்த உரிமையை அடிமையை நான் இதோ உரிமையை விட்டு விட்டேன். உன்னுடைய தோட்ட துறவுகளின் மீது உனக்கு ஆசை இருக்கிறதா? அந்த தோட்ட துறவுகளை நான் இதோ அம்மாவுடைய பாதையிலே தடக்கா செய்து விட்டேன். ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எடுப்பதற்காக அவனுடைய நீனுக்காக உயிரை கொடுக்க செல்லுகின்ற அந்த சஹாபிக்கு முன்னிலையிலே குடும்பம் வருகின்றது, தொழில் துறவுகள் வருகின்றது, அடிமைகள் பிள்ளைகள் வருகின்றார்கள். அத்துணை பேரையும் விட்டு பிரிய அவர்கள் தயார். இதனால்தான் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருந்தார். அது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எடுத்துக் கொள்வதற்காக இன்று நாம் என்ன செய்கின்றோம்? நோம்புடைய காலம் வந்தால் 27வது தினத்தை எதிர்பார்க்கிறோம். அத்துணையை எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் என்று நினைக்கின்றோம். 5 நேரம் பண்ணுகிற தொழுது விட்டால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கின்றோம். ஆனால் அந்த சஹாபாக்களிலே ஆண்கள் என்ன, பெண்களை பாருங்கள், அல்லாஹ்வுடைய திருப்பருத்தத்தை எடுப்பதற்காக வேண்டி ஒரு கணவனுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக கொடுப்பதற்கு தயார். அவர்களை பார்த்து அவருடைய மனைவி கூறுகின்றால், கணவனை விட்டு பிரிவதற்கு ஒரு மனைவி விரும்புவாளா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமா? அந்த கணவனை விட்டு பிரிய தயார். என்ன சொல்லுகின்றார்கள்? அவர்களுடைய என்னுடைய கணவனே, நீங்கள் அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து யுத்த களத்தில் இருந்து புறமுதுகு காட்டி ஓடி வருவதை நான் பார்க்கின்றேன் என்று அந்த சஹாபியவர்களை கணவனை உற்சாகப்படுத்தி அந்த போரிலே சகிதாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனைவி சொல்லும் வார்த்தை கண்ணியத்துக்குரியவர்கள். அன்றுபடிச்சமோ உணர்ச்சி வசப்பட்டார்கள். அல்லாஹ் அவருக்கே கையெழுந்தினார்கள். அல்லாஹ்வுமலா தௌசனி இலாஹி, என்னை என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திருப்பி விடாது. மறுநாள் யுத்தகலத்திலே இறைவனின் திருப்தியை எடுப்பதற்காக சென்ற அந்த ஊனமுற்ற சஹாபி அங்கே சஹீதாக்கப்படுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, பெண்களுடைய வரலாறு எடுங்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? 4 ஆம்பளை பிள்ளைகள் தன்னிடத்திலே இருக்கிறது. இந்த பிள்ளைகள் தான் இந்த தாயில் பார்க்க வேண்டும். ஆனால் அங்கே யுத்தகலத்திலே கலந்து கொள்வதற்காக அறிவிப்பு செய்யப்படுகின்றது. இந்த தாய் 4 பிள்ளைகளையும் யுத்தகலத்திற்கு அனுப்ப முடியுமா? இன்று ஒரு பெண்மணி என்ன நினைப்பாள்? பெற்றோர்கள் என்ன நினைப்பார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு பிள்ளையை இன்றைக்கு அனுப்புவோம், மனிதத்திற்கு மறுபிள்ளையை அனுப்புவோம் என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எடுப்பதற்காக அந்த பெண்மணி செய்த தியாகம் என்ன? அந்த மாலை எடுப்பதற்காக அந்த பிள்ளைகளை ஒன்று கூட்டி வசியத்தை செய்கின்றால், நசீகத்தை செய்கின்றால். என்ன நசீகத்து? நீங்கள் போய் யுத்தகலத்திலே பின்வருகிறே நில்லுங்கள் என்றா, அல்லது மற்றவர்களுக்கு ஆயுதங்களை தூக்கி கொடுத்து உதவி செய்யுங்கள் என்றா? இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த தாய்க்கு இருப்பதோ 4 பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் தான் தாயை பார்க்க வேண்டும். அந்த தாய் கூறுகின்றால், என் அருமை மக்களே, நாளை நடக்கக்கூடிய அந்த யுத்த களத்திலே நீங்கள் 4 பேருமே அங்கே போய் கலந்து கொள்ள வேண்டும். அந்த யுத்த களத்திலே எப்போது கலந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? யுத்தம் சூடு பிடித்து அங்கே யுத்தத்தினுடைய நெருப்பு எரியக்கூடிய சந்தர்ப்பத்திலே பிள்ளைகளே, ஒவ்வொருவராக நீங்கள் பாய வேண்டும். அந்த யுத்த களத்துக்குள்ளே இறங்க வேண்டும். அங்கே உங்களுக்கு ஒன்று ஷஹீத் என்ற பட்டம் கிடைக்க வேண்டும். இல்லையே உலகத்தில் வெற்றி கனிமத்தி என்ற அந்த வெற்றியோடு நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்று அந்த பெண்மணி கண்ணியத்துக்குரியவர்களே 4 பிள்ளைகளையும் அங்கே தயாராக்கி அனுப்புகின்றான். அந்த நான்கு பிள்ளைகளும் தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய தாயை தன்மை தனியை விட்டுவிட்டு அங்கே அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவருடைய பொருத்தத்திற்காக தயாராகி ஒன்றாக சென்றிருந்தார்கள். இங்கே வீடு காலியாக இருக்கின்றது, தாயை பார்ப்பதற்கு ஒரு பிள்ளையும் இல்லை. அங்கே சென்ற மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த வாலிபர்கள் அந்த பிள்ளைகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, அங்கே யுத்த காலத்திலே யுத்தம் கடுமையாக நடக்கின்றது. யுத்தம் மூன்று விட்டது. ஒவ்வொரு பிள்ளைகளாக தன்னுடைய தாய் என்ன நசீகத்தை செய்தாலோ அந்த நசீகத்துகளை கவிதைகளாக பாடியவர்களாக அங்கே யுத்த காலத்திலே உலவிய வாளுடன் இறங்குகின்றார்கள். யுத்தம் முடிகின்றது. அந்த நான்கு பிள்ளைகளும் அல்லாஹு அக்பர் ஷஹீதாக்கப்பட்ட நிலைமையிலே கிடக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எடுப்பதற்காக ஒரு தாய் செய்யும் தியாகம், ஒரு பெண்மணி செய்யும் தியாகம் கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று எம்முடைய சமுதாயத்தினர்கள், எம்முடைய தாய்மார்கள், எம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை எதற்கு பழக்குகின்றார்கள் தெரியுமா? அறிவு என்றும் கல்வி என்றும் விபச்சாரத்திற்கு தூண்டக்கூடிய கம்ப்யூட்டர், இன்டர்நெட், டிவி போன்ற போன் போன்ற தேவையற்றவைகளை அந்த பிள்ளையுடைய கையிலே கொடுத்து தன்னுடைய பிள்ளை ஒவ்வொரு விபச்சாரனாக ஆகுவதற்கு இன்று உதவி செய்கின்றார்கள். அந்த பிள்ளை பாட்டியிலே செல்லக்கூடிய பெண்களை பார்க்கக்கூடியவனாகவும் பள்ளியை ஏறெடுத்து பார்க்காதவனாகவும் அவனுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கக்கூடியவனாக அந்த பிள்ளைகள் மாறுகின்றார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமா அல்லது அவனுடைய கோப பார்வை கிடைக்குமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவு சஹாபாக்கள் தியாகம் செய்துதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எடுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எடுத்ததன் காரணமாக அவனுடைய உதவிகள் அந்த சஹாபாக்களை நோக்கி எவ்வாறு வந்தது தெரியுமா? பள்ளத்தை நோக்கி பாயும் வெள்ளத்தை போன்று அல்லாஹ்வுடைய உதவி வந்து கொண்டே இருந்தது, வந்து கொண்டே இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை எடுத்து பாருங்கள், சஹாபாக்கள் தியாகம் செய்வதற்கு தயார், உள்ளத்திலே உறுதி கொண்டார்கள், ரப்புடைய பொருத்தத்திற்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் என்று தீண்ட வார்த்தைகளுடன் அந்த சஹாபாக்கள் பதிலுடைய களத்திலே இறங்குகின்றார்கள். வெறுமனே 313 கிட்டத்தட்ட 313 சஹாபாக்கள் தான் அங்கே யுத்த களத்திலே விகிதாசாரத்திலே ஆயுத பலத்திலே. சஹாபாக்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் இந்த சஹாபாக்களை எவ்வாறு வர்ணிக்கிறார் தெரியுமா? நீங்கள் படைகிறீர்கள் என்று எம்மை படைத்த ரப்பு வர்ணிக்கிறார் அந்த சஹாபாக்களை. சஹாபாக்கள் அல்லாஹுக்காக உயிரை கொடுக்க தயார். அந்த இடத்திலே இஸ்லாத்திற்கு சமாதி கட்டப்பட வேண்டிய இடமாக இருக்கிறது. ஆயிரம் காபிர்கள் அங்கே புடை சூழ்ந்து வருகின்றார்கள். இன்றோடு இஸ்லாம் முடிந்து விட்டது என்ற சங்கடம் கட்டிக் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் எனக்கு தேவை, அதற்காக என்னுடைய கருத்தை கொடுக்கிறேன் என்று வெறுமனே 300 சொச்சம் சஹாபாக்கள் வருகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுநாள் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உள்ள இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எப்படி வெற்றியை கொடுத்தான் தெரியுமா? அதை அல்லாஹ் இன்றும் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். நீங்கள் மிகவும் பலகீனமானவர்களாக இருந்தீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தார். எத்தனையோ ஆயிரம் மலக்குகள் உதவிக்காக இறக்கப்பட்டார்கள். அங்கே கைது செய்யப்பட்ட காவிர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த சஹாபி என்னை கைது செய்யவில்லை, பச்சை நிற தலைப்பாவை அணிந்து வந்த ஒரு புதிய மனிதர் தான் என்னை கைது செய்தார். வரலாறு காவிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்ன தெரியுமா? எவர்களை எல்லாம் மலைக்குமார்களுடைய எவர்களை எந்த காவிர்கள் எல்லாம் மலைக்குமார்களுடைய பாலுக்கு இணையானார்களோ அவர்களுடைய கருத்துகளிலே கருப்பு நிறமான சுடுபட்ட அடையாளங்கள் இருந்ததை நாம் காண்டோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவி என்பது இப்படிப்பட்ட தியாகத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் மூலமாகத்தான் வரும். இதனால்தான் அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து தன்னுடைய நேர்ந்த வார்த்தையை குறிப்பிடுகின்றான். எந்த அளவு சஹாபாக்கள் என்னுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டார்கள், ரழியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டு விட்டார், ரிலா கிடைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய நேசம் அந்த சஹாபாக்களுக்கு இருக்கிறது. ரழியல்லாஹு அன்ஹும் வரபூ அன், அந்த சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுவிட்டார்கள் என்ற அந்த நேச வார்த்தையை அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று நாம் யாரிடத்திலே உதவி தேடி செல்லுகின்றோம்? எந்த மனிதனை அல்லாஹ் தவிச்சிருக்கிறாரோ அவனுடைய காலடியிலே நாம் மண்டியிடுகிறோமே நீதம் கேட்டு, இது இவருக்கு கேவலம் இல்லையா? எம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் அவர்களுக்கு முன்னால் உதவி கேட்டு மண்டியிடவில்லையா? எத்தனை கடிதங்கள், எத்தனை ஈமெயில்கள், எத்தனை பிரயாணங்கள் அல்லாஹ்வை நிராகரித்த அந்த காவிரிடத்திலே சென்று உதவி கேட்பதற்காக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய புறத்தத்தை எடுத்த அல்லாஹ்வுடைய ஒரு நல்லடியானாக மாறிவிட்டோமா? எமக்கு எதிராக முழு உலகமே சேர்ந்து நிற்கின்றதா? எம்மை கொலை செய்ய முயற்சிக்கின்றதா? அல்லாஹ் ஹதீஸுல் குதுசியிலே குறிப்பிடுகின்றான், என்னுடைய நேசன், என்னுடைய பொருத்தத்தை எடுத்துக்கொண்டவனை யாராவது நோவிலே பெற்றுகிறீர்களா? நான் அவனுடன் யுத்தம் கொடுக்கின்றேன், அவனை நான் யுத்தத்திற்கு அழைக்கின்றேன் என்று அல்லாஹ் ஹதீஸுல் குதுசியிலே குறிப்பிடுகின்றான். இன்று கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் எந்த அளவு நோவிலே செய்யப்படுகின்றோம்? எங்கே அல்லாஹ்வுடைய உதவி? எங்கே அல்லாஹ்வுடைய உதவி? அது எப்பொழுது வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் எத்தனையோ மக்கள் குறை கூறுகின்றார்கள், புனிதத்தோட செல்கிறார்கள், துஆ செய்ய செல்கிறார்கள், புனிதத்தோகிறோம், துஆ ஓகிறோம், எங்கே அல்லாஹ்வுடைய உதவியை காணவில்லையே? கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எடுத்துக் கொண்டோமா இல்லையா என்பதை புரிய வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்துவிட்டோம், அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாகிவிட்டோம். இப்பொழுது என்ன செய்வது? நாம் தற்கொலை செய்து கொள்வதா, அல்லது நாம் உலகத்திலே காவிர்களை போன்று வாழ்வதா, என்ன செய்வது என்று நாம் யோசிக்க வேண்டிய நிலவில். கண்ணியத்துக்குரியவர்களே, யோசிப்பதற்கு எதுவும் இல்லை. ஏதோ நடந்தது, நடந்து முடிந்து விட்டது, இதற்கு பின்னால் நடக்க போவதை பார்ப்போம். முதலாவது, எமக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைப்பதற்கு நாம் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிப்பதற்கு முதலாவது அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அவனிடத்திலே தௌபா செய்யுங்கள், அப்பிடத்திலே கையேற்றுவோம், அழுவோம், தொழுவோம், நான் செய்த பாவம் எனக்கு தெரியாதா? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் போதை பொருளுக்கு அடிமையாகி போதையை உட்கொள்ளக்கூடியவனாக இருக்க தேவையில்லை. போதை பொருளை கலக்குகிறான் அல்லது இன்னொரு மனிதனுக்கு போதை வெப்பை கொடுத்தென்றான் என்றால் இவனும் பாவியாகத்தான் இருக்கிறான். இப்படிப்பட்ட எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருப்போம். அப்பிடத்திலே அந்த பாவத்துக்காக மன்னிப்பு கோர வேண்டும். ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு ஏதாவது அநியாயம் செய்திருந்தால் அநியாயம் செய்யப்பட்டவனிடத்திலே சென்று பயப்பட தேவையில்லை, கேவலத்தை பார்க்காதீங்க, அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேளுங்கள், அப்பதான் எங்களுக்கு மன்னிப்பு இருக்கும். முதலாவது இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இரண்டாவது, கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புடைய கோபத்தை தணிப்பதற்கு மிக பிரதானமான ஒரு ஆயுதம் தான் நாம் கொடுக்கக்கூடிய சதகா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்ன ஸதகத நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மம் இருக்கிறது, நீங்கள் கொடுக்கக்கூடிய கொடைகள் இருக்கிறது, ரப்புடைய கோபத்தை அது அணைத்து விடுகிறது. ஒரு இடத்திலே தீ பிடித்திருக்கிறது, அந்த தீயை அணைத்தால் எவ்வாறு அந்த இடத்திலே தீ அப்படியே அணைந்து விடுகின்றதோ இதே போன்று ரப்புடைய கோபத்தை அணைப்பதற்கு மிக பிரதானமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் தான் நாம் செய்யக்கூடிய சகா. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சதகா என்பது இவருக்கு தான் கொடுக்க வேண்டும், இவருக்கு கொடுக்க கூடாது என்பதல்ல. ஆனால் மிகச் சிறந்தது கஷ்டப்பட்டவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பதுதான். ஆனாலும் கூட ஒரு மனிதர் ஒரு பணக்காரருக்கு சதகாவை கொடுப்பதற்கு இஸ்லாம் எந்த தடையும் இருக்கவில்லை. ஏன் ஒரு அந்நியனுக்கு கொடுங்கள், ஏன் ஒரு விபச்சாரனுக்கு கொடுங்கள், அதன் மூலமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் என்று தெரிந்தால் அவர்களுக்கும் கூட சதகா கொடுக்க முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, எண்ணி கொடுத்தாதீர்கள், அள்ளி கொடுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு அள்ளி கொண்டே வரும். எண்ணி கொடுத்தீர்களா, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு எண்ணிக்கையில் தான் வர வேண்டியிருக்கும். அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே, எதுவாக இருந்தாலும் சரி, ஆடை கொடுக்கின்றீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் இன்னொரு அடியானுக்கு ஒரு ஆடையை அணிவிக்கின்றாரோ, உடுப்பு இல்லாதவருக்கு ஒரு உடுப்பை கொடுக்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அந்த மனிதர் இருக்கிறார். இதுவரைக்கும் அந்த ஆடை அந்த மனிதனுடைய உடம்பிலே இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் அவருக்கு அந்த ஆடையை சதக்கா செய்த மனிதனுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுக்கின்றார். பெருநாளுடைய காலங்கள் வருகின்றது. எவ்வளவோ சதக்கா செய்யக்கூடிய எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றது. நாங்கள் நினைப்போம், ஒரு உடுப்பு வாங்கி உடுக்கிறதுக்கு வசதி இல்லாதவர்கள் இருக்கின்றார்களா என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, சென்ற ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்திலே, பெருநாளுடைய தினம், ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளைக்கு பெருநாளுடைய உடுப்பு இல்லை என்று அழுது கொண்டிருந்த காட்சியை கூட எத்தனையோ மக்கள் பார்த்து ரகசியமான முறையிலே அந்த பிள்ளைகளுக்கு சதக்கா செய்திருக்கிறார்கள். கட்டியத்துக்குரியவர்களே, வெளியிலே காட்டிக் கொள்ள மாட்டார்கள். சதக்காவுக்குரிய காலம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது, ரமலானுடைய காலம். அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே, அதிகமாக சதக்காவை கொடுங்கள். பாவத்தை முழுமையாக விட்டுவிடுங்கள். இன்று மக்களுடைய நாவுகளிலே இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பாவத்துக்கு நான் பழகிட்டேன், இந்த பாவத்துக்கு பழகிட்டேன், என்னால உடையதாது. சிகரெட் குடிக்கிறீங்களே, உங்களை அப்படியே நாசமாக்கிடுமே, பொருளெல்லாம் தீந்தமாகவே என்று சொன்னா என்ன செய்ய ஹசர? இந்த சிகரெட்டை எதற்கு உடையேறுமா? கொஞ்சம் கொஞ்சமா தானே உடனும். மதுக்கு பழகினவன் என்ன சொல்லுவார்? நான் இந்த மதுவுக்கு பழகிட்டேனே, கொஞ்சம் கொஞ்சமா உடுறேனே. கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக உட தேவையில்லை. நீங்க மதுபானத்தை உட தேவையில்லை, சிகரெட்டை உட தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆனை சொல்லக்கூடிய ஒரு அமல செஞ்சு வாங்க, உங்களை பாவம் தானாக உங்களை விட்டு போகும். அதுதான் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். நீங்கள் செய்யக்கூடிய தொழுகை இருக்கிறது, அந்த தொழுகை உண்மையான தொழுகையாக இருந்தால் பாவமான காரியம், அதே போன்று நம்முடைய மான மரியாதைகளை இல்லாமலாக்கக்கூடிய குறைக்கத்தக்க காரியங்களை விட்டும் தடுக்கக்கூடியதுதான் இந்த தொழுகை. நான் ஒரு பாவத்தை செய்கின்றேன், தொழவும் செய்கின்றேன் என்றால் என்னை விட்டும் அந்த பாவம் போகவில்லை என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, என்னுடைய தொழுகை தொழுகை அல்ல, அந்த தொழுகை ஒழுங்கான தொழுகை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொன்னார். சஹாபாக்கள் எல்லாம் வந்து ஒரு மனிதரை பற்றி முறையிட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, குறிப்பிட்ட இந்த நபர் பகலிலே தொழுகின்றார், பகலிலே அழகான முறையிலே தொழுகின்றார், ஆனால் இரவுடைய நேரம் வந்துவிட்டால் கதவெடுக்கிறான் யார் ரசூலல்லாஹ், அவன் கள்ளனாக மாறிவிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர் தொழுகிறாரா, அவருடைய தொழுகை அந்த கதவை விட்டும் அந்த மனிதனை தடுக்கும் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தொழுகை கதவை விட்டு தடுக்கும், ஒரு தொழுகை விபச்சாரத்தை விட்டு தடுக்கும், ஒரு தொழுகை ஓரிட சேர்க்கையை விட்டு தடுக்கும், ஒரு தொழுகை சிகரெட் குடிப்பதை விட்டு தடுக்கும், ஒரு தொழுகை மறு அருந்துவதை விட்டு தடுக்கும். என்ன பாவங்கள் இருக்கிறதோ அத்துணை பாவங்களை விட்டும் அந்த தொழுகை தொழுகையாக இருக்கும் என்றால் அந்த மனிதனை தடுத்தே தீரும். இதனால் தான் கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை குர்ஆனில் கிட்டத்தட்ட 83 இடங்களிலே திரும்ப திரும்ப கூறுகின்றார். மிஅராஜுடைய தினம் வந்தது, அந்த தினத்திலே நாம் கேட்டிருப்போமே, இந்த தொழுகையை அல்லாஹ் நபி அவர்களுக்கு எவ்வாறு கொடுத்தான்? இப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக வஹியினால் கொடுக்கவில்லை, அதற்கு மாற்றமாக தன்னுடைய சன்னிதானத்துக்கு அந்த நபியை அழைத்து கொடுத்து அனுப்பப்பட்ட ஒரு பரிசுதான் இந்த தொழுகையாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை ஒழுங்கான முறையிலே அழகிய முறையிலே பெறுவோம். எம்முடைய பிள்ளைகளை நாம் தொழ வைப்போம். எம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அடிப்பது எப்படி? உண்மையிலே அநியாயம்தான். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, சரியாக்கு தெளிவாக சொல்லுகின்றது, உங்களுடைய பிள்ளைகளை 7 வயதானால் தொழுகைக்கு பழக்குங்கள், 10 வயதாகியும் தொழவில்லையா, அடித்தாவது தொலைவையுங்கள். ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே, இவருடைய வாழ்க்கையிலே பாவம் உண்டாகாமல் இருப்பதற்கு இந்த தொழுகைதான் காரணமாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பழைய சரித்திரங்கள் என்ன, புதிய சரித்திரங்கள் என்ன, அத்தனையும் கேட்டு கேட்டு இன்று எம்முடைய கால்கள் எல்லாம் பால் அடைந்து ஒரு பூமியை போன்று ஆகிவிட்டது. எது சொன்னாலுமே இப்ப சொல்லுவோம் ஆச்சாங்களா நல்ல விஷயம் சொன்னாங்க. ஒரு கிழமைக்கு பின்னால என்ன சொன்னாங்கன்னே தெரியாது. ஏன் கண்ணியத்து புரியவர்களே, எம்முடைய உள்ளத்திலே அந்த அளவுக்கு துணியா நிறைந்து விட்டது. எனவே கண்ணியத்துக்குரிய அம்மாவின் நிலையார்களே, எதிர்வரக்கூடிய ஒரு காலம் தான் ரமலானுடைய மாதம். அதை கேட்டுக்கொண்டே இருங்கள், அதை கேட்டுக்கொண்டே இருங்கள். எனக்கும் ரமலானுடைய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஆசையுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அவனுடைய மஃபிரத், அதே போன்று அவனுடைய நரக விடுதலை அத்துணையும் மனையாக பொழியக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்தை அடைவதற்கு முன்னால் நாம் இருப்போமா என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது இருந்தே தயாராகுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னாலே ரப்பிடத்திலே கையேந்துவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வஷஅபான் வபல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதம் ஷஅபானுடைய மாதத்திலே எங்களுக்கு நீ வரக்கத்து செய்வாயாக. ரமலானுடைய மாதத்தை எட்டக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ரமலானுடைய மாதத்திலேதான் அல்லாஹு தஆலா அவனுடைய கோபங்களை இல்லாமலாக்கி எமக்கு அருளை புரியக்கூடிய ஒரு மாதம் தான் அந்த ரமலானுடைய மாதம். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக தொழுகையிலே கழிப்பார்கள். அதே போன்று நபியவர்கள் எந்த அளவு சதக்கா செய்வார்கள் என்றால் வீசும் புயலை விட வேகமாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய வாழ்க்கையிலே தொழுகையை அழகிய முறையிலே தொழுது, சதக்காக்களை கொடுத்து, ரப்புடைய கோபத்தை விட்டு தப்பித்து, அவனுடைய பொருத்தத்தை எடுத்து இவ்வுலகிலேயும் மறுவுலகிலேயும் நிம்மதியாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌபி செய்வானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உன்னை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக யா அல்லாஹ் இன்று முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள். யா அல்லாஹ், சிறு பிள்ளைகள் தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். யா அல்லாஹ், பிறந்த குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். யா அல்லாஹ், பெண்கள் யா அல்லாஹ் கற்பழிக்கப்படுகிறார்கள். யா அல்லாஹ், பெண்களுடைய பொருளாதாரங்கள் சூறையாடப்படுகிறது. யா அல்லாஹ், அத்துணை விஷயங்களையும் பாதுகாப்பாயாக. எங்களுக்கு ஈருலகிலேயும் நிம்மதியான கண்ணியமான கௌரவமான வாழ்க்கையை தருவாயாக. எம்முடைய கஷ்டங்களை போக்குவாயாக, எம்முடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றுவாயாக, எங்களுடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றுவாயாக, எம்முடைய துஆக்கள் அனைத்தையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த மேலான ஷஅபானுடைய மாதத்திலே நீ மிகப்பெரியவனுடைய பரக்கத்தை தருவாயாக. யா அல்லாஹ், ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அந்த ரமலானுடைய மாதத்திலே அழகிய முறையிலே அமல்களை செய்ய தௌஃபீக் செய்வாயாக. எம்முடைய துஆக்கள் அனைத்தையும் கபூல் செய்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.